أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
இன்றும் தபூக் போரின் சம்பவங்களின் மேலும் விபரங்களை எடுத்துரைப்பேன். ஜத் பின் கயஸ் என்பவனின் சம்பவம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இவனும் நயவஞ்சகர்களில் ஒருவனாக இருந்தான். அப்துல்லா பின் உபை என்பவனுக்கு பிறகு நயவஞ்சகர்களின் இரண்டாவது பெரிய தலைவனாக இவன் இருந்தான். அப்துல்லா பின் உபையுடன் சேர்ந்து பல்வேறு சதித்திட்டங்களில் ஈடுபட்டிருந்தான். ஹுதேபியா உடன்படிக்கையின் போதும் பையத் செய்யாதவன் இவனே ஆவான். இவனும் ஹஸ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜராகி போருக்கு செல்லாதிருக்க ஒரு சாக்கை கூறினான். ஆனால் இந்த காரணம் மிகவும் விசித்திரமான மற்றும் அபத்தமான ஒரு காரணமாகும். எழுதப்பட்டுள்ளது, தபூக் போரின் போது ஹஸ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு சலமாவின் தலைவனான ஜத் பின் கயஸிடம், ஜத்தே இந்த ஆண்டு பனு அஸ்ஃபர் அதாவது ரோமானியர்களுடன் ஜிஹாத் செய்ய வருவாயா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அனுமதி அளியுங்கள், என்னை சோதனைக்குள்ளாக்காதீர்கள் என்றான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, என் சமூகத்தாருக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும். என்னை விட அதிகமாக பெண்களை விரும்பக்கூடியவர் யாருமில்லை. நான் பனு அஸ்ஃபர் அதாவது ரோமானிய பெண்களை பார்த்துவிட்டால் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது என்று நான் அஞ்சுகிறேன் என்று கூறினான். இதை கேட்ட ஹஸ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபத்தமான பதிலை கேட்டு அவரை புறக்கணித்து, சரி செல்லுங்கள், உங்களுக்கு அனுமதி உண்டு. இதை கேட்ட ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபத்தமான பதிலை கேட்டு அவனை புறக்கணித்து, சரி செல், உனக்கு அனுமதி உண்டு, நீ செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார்கள். பத்ர் போரில் கலந்து கொண்டவரும் மிகவும் உண்மையானவருமான அவனுடைய மகன் ஹஸ்ரத் அப்துல்லா பின் ஜத் தன் தந்தையிடம் வந்து, நீங்கள் ஏன் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பை நிராகரித்தீர்கள் என கேட்டார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, பனு சலமாவில் உங்களை விட செல்வந்தர் யாரும் இல்லை, நீங்களும் செல்லவில்லை, வேறு யாருக்கும் வாகன வசதியும் செய்து கொடுக்கவில்லை, அதாவது எந்த முஜாஹிதுக்கும் பயண விலங்கிற்கான ஏற்பாடு கூட நீங்கள் செய்யவில்லை என்றார். அதற்கு அவன், என் மகனே, இந்த வெப்பத்திலும் நெருக்கடியான காலத்திலும் நான் பனு அஸ்ஃபரை நோக்கி செல்வதற்கு எனக்கு என்ன ஆனது என்றான். என் மகனே, நான் என் வீட்டில் என் பகுதியில் இருந்து கொண்டே ரோமானியர்களுக்கு பயந்து நடுங்குகிறேன் என்று தன் மகனிடம் பதிலளித்தான். அப்படி இருக்க, அத்தகைய மக்களுடன் போரிட நான் எப்படி அவர்களின் பகுதிக்கு செல்ல முடியும்? நான் வீட்டில் இருந்தபடியே அஞ்சுகிறேன். மகனே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் மிகவும் அறிவாளியாகவும் அனுபவசாலியாகவும் இருக்கிறேன், எனக்கு போர்களை பற்றி நன்கு தெரியும் என்றான். அதாவது வல்லரசான ரோமுடன் போர் புரிவது புத்திசாலித்தனமான செயல் அல்ல என்று அவன் கூறிக்கொண்டிருந்தான். இதையெல்லாம் கேட்ட அவருடைய களப்பற்ற மகன் கோபமடைந்து, இல்லை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இது நயவஞ்சகமே. இதன் காரணமாகத்தான் நீங்கள் போருக்கு செல்லவில்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, உங்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் மீது நிச்சயமாக திருக்குரான் வசனம் இறங்கும் என்று கூறினார். இதை கேட்டனும் அவரது தந்தை தன் காலணியை எடுத்து அவர் முகத்தில் அடித்ததாக கூறப்படுகிறது. அவனுடைய மகன் திரும்பிச் சென்று விட்டார். அவருடன் எதுவும் பேசவில்லை. ஜத் பின் கைஸ் குறித்து இந்த வசனம் இறங்கியதாக ஒரு அறிவிப்பில் உள்ளது. அதாவது, அவர்களில் எனக்கு அனுமதி கொடுங்கள், என்னை சோதனைக்குள்ளாக்காதீர்கள் என்று கூறுபவனும் இருக்கின்றான். பிற்காலத்தில் அவர் தௌபா செய்தார். நல்ல முறையில் தௌபா செய்ததாகவும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாபத் காலகட்டத்தில் இறந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் இந்த நயவஞ்சகம் நீங்கி அவர் ஒரு உண்மையான முஸ்லீமாகிவிட்டார். சதிகாரர்கள் ஓரிடத்தில் கூடி இந்த போரை பற்றியும் சதி திட்டங்கள் தீட்டி வந்தனர். இது பற்றி முன்னர் சில விபரங்கள் கூறப்பட்டுள்ளன. அதாவது, அவர்கள் தங்களுக்குள் ஒரு தலைமையகத்தை ஏற்படுத்தியிருந்தனர். அந்த தலைமையகத்தை அழிக்குமாறு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். இதன் விவரங்களில் எழுதப்பட்டுள்ளது, மதீனாவில் நயவஞ்சகர்களும் யூதர்களும் இந்த சதி திட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர். அதாவது, பொய்யான வதந்திகளை பரப்பி முஸ்லிம்களின் மன உறுதியை குலைக்கவும், முஸ்லிம்களை போருக்கு செல்ல விடாமல் தடுக்கவும் முழு முயற்சி செய்து அதற்காக பல்வேறு தந்திரங்களை கையாண்டனர் என்று எழுதப்பட்டுள்ளது. உண்மையான உறுதியான ஈமான் கொண்ட மூமின்கள் நயவஞ்சகர்களின் இந்த இழிவான செயலை பற்றி அறிந்திருந்தது மட்டுமல்லாமல் அவர்களை கண்காணித்தும் வந்தனர். மேலும் அவர்களை பற்றிய அறிக்கைகள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சென்று கொண்டிருந்தன. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கருணை மற்றும் இரக்கத்தின் காரணமாக இந்த மக்களை மன்னித்த போதிலும், அமைப்பிற்கு எதிராக ஆபத்தான சதி ஏதேனும் நடந்தால் அதை மிகுந்த விவேகத்துடனும் கடுமையான நடவடிக்கையுடனும் மேற்கொண்டார்கள். அமைப்பிற்கு எதிராக ஆபத்தான சதி ஏதேனும் நடந்தால் அதை மிகுந்த விவேகத்துடனும் கடுமையுடனும் ஒடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஜமாத் அமைப்பிற்கு எதிராக ஏதேனும் நடந்தால் அங்கே கடுமை காட்டப்படும், பின்னர் மென்மைக்கு இடமில்லை என்ற இந்த அடிப்படை கொள்கையை நினைவில் கொள்ள வேண்டும். அதன்படி இந்த சந்தர்ப்பத்திலும் இதே போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஒரு அறிவிப்பின்படி நயவஞ்சகர்கள் ஜாசும் என்ற இடத்திற்கு அருகே இருந்த ஸ்வைலிம் என்ற யூதரின் வீட்டில் கூடி வருகிறார்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைத்தது. அந்த இடத்தை பேரு ஜாசிம் என்றும் கூறுவர். அது மதீனாவின் ஒரு கிணறாகும். மேலும் அந்த நயவஞ்சகர்கள் மக்களை தபூக் போருக்கு ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செல்ல விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் மதீனாவில் முஸ்லிம்களை இந்த போருக்கு செல்ல விடாமல் தடுப்பதற்கான அனைத்து வகையான எதிர்மறை பிரச்சாரங்களின் சதி திட்டங்களும் இங்கேதான் தயாரிக்கப்பட்டன. ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் தல்ஹா பின் உபைதுல்லா அவர்களை சிலருடன் அனுப்பி ஸ்வைலிமின் வீட்டிற்கு தீ வைத்து விடுமாறு கட்டளையிட்டார்கள். அதாவது, அதை இடித்து அழித்து எரித்து விடுங்கள் என்றார்கள். அவை மண் வீடுகளாக இருந்தன. ஹஜ்ரத் தல்ஹா அவ்வாறே செய்தார். அதனால் அங்கிருந்த அனைவரும் தப்பி ஓடினர். தப்பி ஓடியவர்களில் நயவஞ்சகர்களுடன் சேர்ந்திருந்த லஹாக் பின் ஹலீஃபா என்பவனும் ஒருவன். அவன் வீட்டின் கூரை மீது ஏறி அதன் பின்புறமாக கீழே குதித்ததில் அவனது காலும் மணிக்கட்டும் முறிந்துவிட்டன. இருப்பினும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருணையும் மன்னிப்பும் மேலோங்கியதால் அவர்களில் எவரையும் கைது செய்யவோ அல்லது வேறு எந்த தண்டனையையும் வழங்கவோ அன்னார் கட்டளையிடவில்லை. ஆயினும் அந்த சதி திட்டங்களின் கூடாரம், அதாவது தலைமையகம், அழிக்கப்பட்டது. தபூக் பயணத்திற்காக அனைவரும் தயாராகி கொண்டிருந்தனர். பயண செலவுகளை ஏற்பாடு செய்வதற்காக பொருள் தியாகம் செய்யும் பணியும் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஏழை மற்றும் தேவையுடைய சஹாபாக்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜரான போது தயாராவதற்கு அவர்களுக்கு உதவி செய்யப்பட்டது. இதேபோல் வசதி படைத்தவர்கள் பயண விலங்கு இல்லாத சஹாபாக்களுக்கும் பயண விலங்குகளை வழங்கினர். ஏனெனில் பயண விலங்கு இல்லாமல் இந்த பயணம் சாத்தியமானதாக இருக்கவில்லை. மேலும் நம்முடன் வலிமையானவரும் பயணத்தின் கஷ்டங்களை தாங்கக்கூடியவரும் பயண விலங்கு மற்றும் பயணத்திற்கான உணவுப் பொருட்கள் உள்ளவருமே செல்ல வேண்டும் என்பது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் சில சஹாபா அழுது கொண்டே ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு பயண விலங்கு வேண்டுமென கோரினார்கள். அவர்கள் அதற்கு தேவையுடையவர்களாக இருந்தனர். அதற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை ஏற்று செல்ல என்னிடம் இப்போது எதுவும் இல்லை என்று கூறினார்கள். அதை கேட்டு அவர்கள் அழுது கொண்டே திரும்பிச் சென்றனர். அந்த சஹாபாவின் களப்பற்ற தன்மை, விசுவாசம் மற்றும் இயலாமை தொடர்பாக அல்லாஹ் திருக்குரானில் இவ்வாறு கூறுகிறான். மா அஹ்மிலுகும் அலைஹி தவல்லவ் வ அயுனுஹும் ஃபீது மினத் தம்அ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். அதாவது, மேலும் போர் அறிவிக்கப்பட்ட போது உம்மிடம் வந்த அந்த மக்கள் மீதும் எந்த குற்றமும் இல்லை, நீர் அவர்களுக்கு ஏதேனும் பயண விலங்கிற்கான ஏற்பாடு செய்து தருவீர் என்பதற்காக வந்தனர். ஆனால் நீர் உங்களை ஏற்றிச் செல்வதற்கு என்னிடம் எந்த பொருளும் இல்லை என்று பதிலளித்தீர். இந்த பதிலை கேட்டு அவர்கள் திரும்பிச் சென்றனர். மேலும் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்க தங்களிடம் எதுவும் இல்லையே என்ற துக்கத்தால் அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. இது சூரா தௌபாவின் வசனமாகும். இந்த இழப்பின் காரணமாக அவர்கள் அதிகம் அழுததால் வரலாற்று மற்றும் வாழ்க்கை வரலாற்று நூல்களில் அவர்கள் அதிகமாக அழுபவர்கள் என்ற பெயரில் நினைவு கூறப்படுகிறார்கள். அவர்களின் எண்ணிக்கை குறித்து கருத்து வேறுபாடு உள்ளது. சில நூல்களில் 18 பெயர்கள் வரை காணப்பட்டாலும் பெரும்பாலானவை 7 பெயர்களில் உடன்படுகின்றன. அவர்களில் சாலிம் பின் உமர், உர்வா பின் ஜயத், அபு லைலா, அப்து ரஹ்மான் பின் கஅப், அம்ரு பின் ஹமாம், அப்துல்லாஹ் பின் முஃபல் முஸ்னி, ஹரமி பின் அப்துல்லா மற்றும் இர்பாஸ் பின் ஜாரியா ஆகியோர் அடங்குவர். ஒரு அறிவிப்பில் ஹசரத் யாமீன் பின் உமர் பின் கஅப் என்பவர் வழியில் ஹசரத் அபு லைலா, அப்து ரஹ்மான் பின் கஅப் மற்றும் ஹசரத் அப்துல்லா பின் முஃபல் ஆகியோரை சந்தித்தார். அவர்கள் இருவரும் அழுது கொண்டிருந்தனர். அவர் அவர்களிடம் ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எங்களுக்கு பயண விலங்கு வழங்குமாறு கேட்க சென்றோம். ஆனால் அங்கும் எங்களுக்கு எந்த பயண விலங்கும் கிடைக்கவில்லை. மேலும் எங்களிடமும் பயண விலங்கு ஏற்பாடு செய்து கொண்டு அன்னாரோடு ஜிஹாதிற்கு செல்லும் அளவுக்கு பொருட்செல்வம் இல்லை என்றனர். அதை கேட்டவர் அவர்களுக்கு தண்ணீர் சுமக்கும் ஒட்டகம் ஒன்றை கொடுத்தார். அவர்கள் இருவரும் அதன் மீது சேணம் வைத்தனர். மேலும் அவர்களுக்கு பயண உணவிற்காக சில பேரித்தம் பழங்களையும் கொடுத்தார். இவ்வாறாக அவர்கள் இருவரும் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஜிஹாதிற்காக புறப்பட்டனர். இவ்வாறு அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதே போல் ஹஸ்ரத் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிய வந்தபோது அவர்களும் இரண்டு சஹாபிகளுக்கு பயண விலங்கும் பயண உணவும் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். மீதமுள்ள மூவருக்கும் ஹசரத் உஸ்மான் ரதியல்லாஹனு அவர்கள் பயண விலங்கும் பயண உணவும் கொடுத்தார்கள். இவ்வாறாக இந்த 7 பேரும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் புறப்பட்டனர். இதே போல் ஹசரத் அபு மூசா அஷரி அவர்களின் கோத்திரத்தாரும் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பயண விலங்கு தருமாறு கோரினர். அவர்கள் ஹசரத் அபு மூசா அஷரியை தங்கள் பிரதிநிதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பினர். அவர்களுக்கும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை என்றே கூறினார்கள். புகாரியின் அறிவிப்பில் அன்னார் சத்தியம் செய்து என்னிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்று கூறியதாக உள்ளது. அதை கேட்டு அவர்கள் அழுது கொண்டே அங்கிருந்து திரும்பினர். ஆனால் அதே நேரத்தில் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் ஸஅத் பின் உபாதாவிடமிருந்து ஒட்டகங்களை வாங்கி ஹசரத் அபு மூசா அஷரியை அழைத்து, இந்த ஒட்டகங்களை எடுத்து சென்று உமக்கும் உம் தோழர்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். இந்த சம்பவத்தை அபு மூசா அஷரி அவர்களே விவரித்துள்ளார்கள். புகாரியில் ஹசரத் அபு மூசா அஷரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் சில அஷரி மக்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பயண விலங்கு கேட்க வந்தேன். அதற்கு அன்னார் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் உங்களுக்கு பயண விலங்கு தரமாட்டேன், மேலும் உங்களை ஏற்றி அனுப்புவதற்கு என்னிடம் பயண விலங்குகள் இல்லை என்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போரில் கிடைத்த ஒட்டகங்கள் கொண்டு வரப்பட்டன. அன்னார் எங்களை பற்றி கேட்டார்கள். அந்த அஷரி மக்கள் எங்கே என்று கேட்டுவிட்டு வெள்ளை திமில்கள் கொண்ட 5 ஒட்டகங்களை எங்களுக்கு கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். நாங்கள் சென்ற பிறகு, நாம் செய்தது நமக்கு ஒருபோதும் பரக்கத்தாக அமையாது என்று நாங்கள் கூறினோம். இந்த எண்ணத்துடன் நாங்கள் அன்னாரிடம் திரும்பிச் சென்று, நாங்கள் உங்களிடம் பயண விலங்கு கேட்டோம், நீங்களோ பயண விலங்கு தரமாட்டேன் என்று சத்தியம் செய்தீர்கள். நீங்கள் எங்களுக்கு பயண விலங்கு தரமாட்டேன் என்று சத்தியம் செய்ததை மறந்து விட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அன்னார், நான் உங்களுக்கு பயண விலங்கு தரவில்லை, மாறாக அல்லாஹ்வே உங்களுக்கு பயண விலங்கை தந்துள்ளான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் ஏதேனும் ஒரு சத்தியம் செய்து பின்னர் அதைவிட சிறந்த ஒன்றை கண்டால் இன்ஷா அல்லாஹ் எது சிறந்ததோ அதையே செய்வேன், மேலும் அந்த சத்தியத்திற்காக பரிகாரத்தை செலுத்தி விடுவேன் என்றார்கள். நான் இந்த சத்தியத்தை செய்தேன், ஆனால் பிறகு ஏற்பாடாகிவிட்டது. அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். ஒருவேளை எனக்கு சந்தேகம் இருந்தாலும், அதாவது நான் இப்படி சத்தியம் செய்துள்ளேன், ஆனால் அதற்கு நேரெதிராக ஏதேனும் சிறந்த விஷயம் முன்வந்தால் நான் அந்த சத்தியத்தை முறித்து விடுகிறேன், மேலும் அதற்கு பரிகாரம் செலுத்தி விடுகிறேன். மற்றொரு அறிவிப்பில் ஹசரத் அபு மூசா அஷரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், என் தோழர்கள் என்னை ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பினார்கள். அவர்களுக்காக நான் பயண விலங்குகள் கேட்க வேண்டும் என்பதற்காக, ஏனெனில் அவர்களும் அன்னாரோடு ஜெய்ஷுல் உஸ்ராவில், அதாவது சிரமமிகு படையில் இருக்கிறார்கள். அதுதான் தபூக் போராகும். நான் அல்லாஹ்வின் நபியே, என் தோழர்கள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளனர், எங்களுக்கு பயண விலங்குகள் கொடுப்பதற்காக என்றேன். அதற்கு அன்னார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, உங்களுக்கு கொடுக்க எந்த பயண விலங்கும் இல்லை என்றார்கள். தற்செயலாக நான் அன்னார் சற்று கோபமாக இருந்த நேரத்தில் கேட்டுவிட்டேன், அது எனக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த மறுப்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது மனதிற்குள் கோபமடைந்து விட்டார்களோ என்ற அச்சத்தாலும் நான் துக்கத்துடன் திரும்பி வந்தேன். நான் என் தோழர்களிடம் திரும்பி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை அவர்களிடம் தெரிவித்தேன். சிறிது நேரமே ஆகியிருந்தது. பிலால் அவர்கள் அப்துல்லா பின் கைஸ் என்று அழைப்பதை கேட்டேன். நான் அவருக்கு பதிலளித்தேன், அவர், ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்லுங்கள், உங்களை அழைக்கிறார்கள் என்றார். அது அங்கு அழைப்பதற்கான முறையாக இருந்தது, ஒளிபெருக்கிகள் இருக்கவில்லை, அவ்வாறுதான் அறிவிக்கப்பட்டது. நான் அன்னாரிடம் சென்றபோது அவர்கள் இந்த ஒட்டக ஜோடிகளை எடுத்துக்கொள் என்றார்கள். அந்த ஜோடிகளை, அதாவது 6 ஒட்டகங்களை அன்னார் ஹஸ்ரத் சஅத் அவர்களிடமிருந்து அப்போதுதான் வாங்கியிருந்தார்கள். உன் தோழர்களிடம் எடுத்து சென்று அல்லாஹ் அல்லது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் ஏறி செல்வதற்காக இவற்றை கொடுக்கிறார்கள், இதில் ஏறி செல்லுங்கள் என்று சொல் என்றார்கள். எனவே நான் அந்த ஒட்டகங்களை அவர்களிடம் கொண்டு சென்றேன். நான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒட்டகங்களை நீங்கள் பயணிப்பதற்காக கொடுக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, உங்களில் ஒருவர் என்னுடன் அந்த நபரிடம் வரும் வரை உங்களை ஏறி செல்ல விடமாட்டேன். ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறாத ஒன்றை நான் உங்களுக்கு கூறியதாக நீங்கள் எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக அன்னார் கூறியதை கேட்ட நபரிடம் வர வேண்டும் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் உங்களை உண்மையாளர் என்றே கருதுகிறோம் என்றனர். நான் ஏன் மறுத்தேன் என்றால், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்துவிட்டதாக கூறியதால், அவர்கள் நான் என் சொந்த கருத்தை கூறியதாக நீங்கள் எண்ணிவிடக்கூடாது, ஏனெனில் சிறிது நேரத்திலேயே ஒட்டகங்களை கொண்டு வந்து விட்டேன், எனவே உங்களில் யாராவது அங்கே இருந்திருந்தால் அவரை அழையுங்கள், அவர் எனக்கு சாட்சியாக இருக்கட்டும். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் இதே பதிலைத்தான் கூறினார்கள், பின்னர் ஒட்டகங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன என்றார்கள். மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் மக்கள், நாங்கள் உங்களை உண்மையாளர் என்றே கருதுகிறோம், நீங்கள் விரும்புவதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்றார்கள். ஹஸ்ரத் அபு மூசா அவர்களில் சிலரை அழைத்து கொண்டு ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேச்சை கேட்டவர்கள், அதாவது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க மறுத்ததையும் பிறகு கொடுத்ததையும் கேட்டவர்களிடம் வந்தார். அவர்களும் ஹஸ்ரத் அபு மூசா அவர்களிடம் கூறியதையே இவர்களிடம் கூறினார். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் செய்தது பற்றியும் அதன் காரணம் மற்றும் முக்கியத்துவம் குறித்தும் ஹஸ்ரத் முஸ்லிமோத் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு தஃப்சீரில் விளக்கியுள்ளார்கள். அவர்கள் எழுதுகிறார்கள், இங்கே ஒரு கேள்வி எழுகிறது, அன்னாரிடம் பயண விலங்கே இல்லாத போது அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் உங்களுக்கு பயண விலங்கு தரமாட்டேன் என்று ஏன் சத்தியம் செய்தார்கள்? திருக்குர்ஆன் ஹதீஸ்கள் மற்றும் வரலாற்றிலிருந்து உண்மையில் அன்னாரிடம் பயண விலங்கு இருக்கவில்லை என்பது தெரிய வருகிறது. சத்தியம் என்பதன் பொருள் ஒரு பொருள் இருந்தும் அதை கொடுக்க மறுப்பதாகும். இப்போது நான் சந்திரனுக்கு அருகில் செல்ல மாட்டேன் என்றோ அல்லது நான் சூரியனுக்கு அருகில் செல்ல மாட்டேன் என்றோ யாராவது சத்தியம் செய்ய முடியுமா? அல்லது நான் ஒரே முறையில் யானையை விழுங்க மாட்டேன் என்று யாராவது சத்தியம் செய்வார்களா? அதேபோல் அன்னாரிடம் பயண விலங்கு இல்லாத போது ஏன் சத்தியம் செய்தார்கள்? இதற்கு பதில், நாகரிகமற்ற மற்றும் பண்பாடற்ற மக்கள் சத்தியம் செய்யாதவரை மற்றவர்களின் பேச்சை நம்ப மாட்டார்கள். சில நேரங்களில் நம்மிடம் சிலர் வந்து எங்களுடைய இன்ன வேலையை செய்து தாருங்கள் என்பார்கள். நாம் இந்த வேலையை எம்மால் செய்ய முடியாது என்போம். அவர்கள் உங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்பார்கள். அதாவது நாங்கள் வேலை செய்ய முடிந்தும் செய்ய முடியாது என்று பொய் சொல்வதாக அர்த்தம். அதேபோல் அந்த மக்களும் நாகரிகமற்றவர்களாகவும் பண்பாடற்றவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் புதிதாக வந்திருந்தனர். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை, கண்ணியம், மகத்துவம் மற்றும் உயர் குணங்கள் பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அன்னார் அவர்களிடம், என்னிடம் பயண விலங்கு இல்லை என்றபோது அவர்கள் பயண விலங்கு இருந்தும் அன்னார் மறுப்பதாக நினைத்து, நீங்கள் மன்னர், உங்களிடம் எப்படி பயண விலங்குகள் இல்லாமல் இருக்கும் என்று வற்புறுத்துவார்கள். மேலும் அரேபியர்கள் பழக்கம் என்னவென்றால், சத்தியம் செய்யாதவரை எந்த விஷயத்திலும் அவர்களுக்கு திருப்தி ஏற்படாது. சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் வல்லாஹி, தல்லாஹி, சும்ம தல்லாஹி என்று கூறிக்கொண்டிருப்பார்கள். எனவே அவர்கள் பயண விலங்கு கேட்டு வற்புறுத்துவதற்கு ஒரே பதில் அன்னார் சத்தியம் செய்வதாகவே இருந்தது. அவர்கள் அன்னாரின் பதிலை ஒரு சாக்காகவும் பொய்யாகவும் கருதியதால் அவர்களின் திருப்திக்காகவும் அவர்களை அனுப்புவதற்காகவும் அன்னார் சத்தியம் செய்தார்கள். அவர்கள் சென்ற பிறகு பயண விலங்குகளும் வந்துவிட்டன. பின்னர் அன்னார் அவர்களை மீண்டும் அழைத்து பயண விலங்கை கொடுத்தார்கள். எனவே அந்த சத்தியம் என் நேரத்தை வீணாக்காதீர்கள் என்பதற்காகவே இருந்தது. வாயால் சொல்லாவிட்டாலும் அதன் வெளிப்பாடு அதுதான். மேலும் வற்புறுத்தாதீர்கள், அன்னார் பயண விலங்கு கொடுத்தது அது ஒரு நன்மையின் வாய்ப்பாக இருந்தது. அன்னார் அந்த வாய்ப்பை இழக்க விரும்பவில்லை. நான் முன்பும் எடுத்துரைத்திருந்த சூரா தௌபாவின் 92வது வசனம் தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிமோத் அவர்கள் கூறினார்கள், وَعَلَلَّذِينَ إِذَا مَا أَتَوْكَ لِتَحْمِلَهُمْ قُلْتَ لَا أَجِدُ مَا أَحْمِلُكُمْ عَلَيْهِ تَوَلَّوْا وَأَعْيُنُهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ حَزَنًا أَلَّا يَجِدُوا مَا يُنْفِقُونَ.
அதாவது போர் அறிவிப்பு செய்யப்பட்ட போது தாங்கள் ஏறி செல்ல ஏதாவது ஒரு ஏற்பாட்டினை நீர் செய்ய வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் வந்தவர்களிடம் குற்றம் எதுவும் இல்லை. இதற்கு நீர் உங்களை ஏற்றி செல்லக்கூடியது எதுவும் என்னிடம் இல்லையே என்று பதிலளித்தீர். இப்பதிலை கேட்டு அவர்கள் சென்று விட்டனர். இறைவழியில் செலவு செய்வதற்கு தங்களிடம் எதுவும் இல்லையே என்ற கவலையினால் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது. இதனுடைய விளக்கத்தில் அன்னார் எழுதியுள்ளார்கள், இந்த வசனம் பொதுவாக அனைவருக்கும் பொருந்தும். ஆனால் எவர்கள் தொடர்பாக சைகை செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள் ஜிஹாதுக்கு செல்வதற்காக நிம்மதி இழந்து இருந்த ஆனால் தன்னுடைய உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்வதற்கான வசதிகள் கொண்டிருக்காத 7 ஏழை முஸ்லிம்கள் ஆவார்கள். இந்த மக்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து எங்களுக்கு பயண விலங்கிற்கான ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று விண்ணப்பித்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னால் எந்த ஏற்பாடும் செய்ய முடியாதிருப்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்று கூறியதனால் அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டது. அவர்களின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. அவர்கள் திரும்பிச் சென்றார்கள். கூறுகிறார்கள், அவர்கள் சென்ற பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் 3 ஒட்டகங்களை கொடுத்தார்கள். மேலும் 4 ஒட்டகங்களை பிற முஸ்லிம்கள் வழங்கினர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒட்டகத்தை வழங்கினார்கள். திருக்குர்ஆன் இந்த சம்பவத்தை, செல்வந்தர்களாக இருந்து பயணத்திற்கு செல்வதற்கான வசதிகளையும் கொண்டிருந்து ஆனால் பொய்யான சாக்குகளை தேடியவர்களோடு இந்த ஏழை முஸ்லிம்களின் களப்பற்ற தன்மையை ஒப்பீடு செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக எடுத்துரைத்துள்ளது. ஒருபுறம் ஏழைகளின் நிலை இவ்வாறு உள்ளது, ஒரு வேகம் உத்வேகம் ஈமான் உள்ளது. மறுபக்கம் தங்களை முஸ்லிம்கள் என்று கூறிய ஆனால் நயவஞ்சகத்தால் நிரம்பிய செல்வந்தர்கள். இந்த வசனத்திலிருந்து எந்த மக்கள் மதீனாவில் பின்தங்கி விட்டிருந்தார்களோ அவர்கள் அனைவரும் நயவஞ்சகர்களாக இருக்கவில்லை, மாறாக சிலரிடம் செல்வதற்கான வசதிகள் இருக்கவில்லை, அதன் காரணமாக அவர்கள் பின்தங்க வேண்டியது வந்தது என்பது தெரிய வருகிறது. இன்னும் கூற வேண்டுமென்றால் அவர்களில் களப்பற்ற முஸ்லிம்களும் இருந்தார்கள். அவரிடம் செல்வதற்கான வசதி இல்லாத காரணத்தினால் செல்ல இயலவில்லை. ஹஜ்ரத் முஸ்லிமோ கூறுகிறார்கள், நாம் சிரியாவை நோக்கி செல்ல இருக்கிறோம் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததும் முஸ்லிம்கள் களப்பற்ற தன்மையுடனும் உத்வேகத்துடனும் முந்திக்கொண்டு தியாகங்கள் செய்தனர். ஏழை முஸ்லிம்களிடம் போருக்கான வசதிகள் எங்கிருந்தன? அவர்களிடம் எதுவும் இருக்கவில்லை. அரசாங்கத்தின் கருவூலமும் காலியாக இருந்தது. அவர்களின் பலவீனமான சகோதரர்களே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இருந்தது. எனவே ஒவ்வொரு நபரும் தியாகத்தில் ஒருவரை ஒருவர் முந்தியவாறு முயற்சித்துக் கொண்டிருந்தார். ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் அந்த நாள் தன்னுடைய செல்வத்தின் பெரும்பாலான பகுதியை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வழங்கிவிட்டார்கள். அது 1000 தங்க தீனாராக இருந்தது. அதாவது அன்னார் இதை எடுத்துரைத்த பொழுது அப்பொழுது 25,000 ரூபாயாகும். இன்றைய நாட்களில் அதன் மதிப்பு லட்சங்களாகும். இதே போன்று சஹாபா தத்தமது வசதிக்கேற்ப சந்தா வழங்கினார்கள். ஏழை முஸ்லிம்களுக்காக பயண விலங்குகளை அல்லது வாள்களை அல்லது ஈட்டி போன்றவைகளை வழங்கினார்கள். சஹாபாவிடம் தியாகத்திற்கான வேகம் எந்த அளவு இருந்ததென்றால், ஏமனின் சில மக்கள் எவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்திருந்தார்களோ, மேலும் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தார்களோ, அவர்களில் சில மக்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கூறினார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களையும் தங்களோடு அழைத்துச் செல்லுங்கள். நாங்கள் தங்களிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் அங்கு சென்று சேர்வதற்கான ஏற்பாடு மட்டும் கிடைத்தால் போதும் என்பதையே எதிர்பார்க்கிறோம் என்றார்கள். திருக்குறானில் அந்த மக்களை பற்றி இந்த சொற்களில் எடுத்துரைக்கப்பட்டு இருக்கின்றது. முன்பு கூறப்பட்டது போன்று, அதாவது وَعَلَلَّذِينَ إِذَا مَا أَتَوْكَ لِتَحْمِلَهُمْ قُلْتَ لَا أَجِدُ مَا أَحْمِلُكُمْ عَلَيْهِ تَوَلَّوْا وَأَعْيُنُهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ حَزَنًا அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். அதாவது, தாங்கள் ஏறி செல்ல ஏதாவது ஒரு ஏற்பாட்டினை நீர் செய்ய வேண்டும் என்பதற்காக உம்மிடம் வந்தவர்களிடம் குற்றம் எதுவும் இல்லை. இதற்கு நீர் உங்களை ஏற்றிச் செல்லக்கூடியது எதுவும் என்னிடம் இல்லை என்று பதிலளித்தீர். இப்பதிலை கேட்டு அவர்கள் சபையிலிருந்து சென்று விட்டனர். அந்தோ, செலவு செய்து இன்று இஸ்லாத்திற்கு தொண்டாற்றுவதற்கு தங்களிடம் எதுவும் இல்லையே என்ற கவலையினால் அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அபு மூசா அந்த மக்களின் தலைவராக இருந்தார். அன்னாரிடம், தாங்கள் அப்பொழுது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்ன கேட்டீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் கூறினார்கள், இறைவன் மீது ஆணையாக, நாங்கள் ஒட்டகத்தை கேட்கவில்லை, நாங்கள் குதிரைகளை கேட்கவில்லை, நாங்கள் எங்களுடைய கால்களுக்கு காலணிகள் கூட இல்லை. இவ்வளவு நீண்ட பயணத்தை வெறுங்காலோடு நடந்து செல்ல முடியாது. எங்களுக்கு காலணிகளின் இணைகள் கிடைத்தால் அதை அணிந்து கொண்டு ஓடியவாறு எங்களுடைய சகோதரர்களோடு இந்த போரில் கலந்து கொள்வதற்கு வந்து சேர்ந்து விடுவோம் என்று கூறியதாக கூறினார். இது அவர்களின் உணர்வாக இருந்தது. மதீனாவில் இந்த போருக்கு செல்லும் போது பிரதிநிதியை நியமித்தது பற்றி எழுதப்பட்டுள்ளது. தபூக் போரின் போது மதீனாவில் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை தமது பிரதிநிதியாக நியமித்தார்கள். இது குறித்த பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. ஒரு கூற்றின்படி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஹம்மத் பின் மஸ்லமாவை மதீனாவில் தமது அமீராக நியமித்தார்கள். இது தவிர ஹஜ்ரத் சபா பின் ஒர்ஃபதா, ஹஜ்ரத் அலி மற்றும் ஹஜ்ரத் அப்துல்லா பின் உம்மே மக்தூம் ஆகியோரின் பெயர்களும் வருகின்றன. இந்த பல்வேறு அறிவிப்புகளை பார்த்து இதில் எவ்வாறு ஒரு பொருத்தத்தை கொண்டு வருவது, எப்படி இதை விளங்குவது, இந்த நான்கு பெயர்களையும் எப்படி புரிந்து கொள்வது, இவை சரியானவையா இல்லையா என்பதை பார்த்தால், ஒன்று, இந்த நான்கு பேருமே பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் அவர்களின் பொறுப்புகள் வெவ்வேறாக இருந்தன. ஹஜ்ரத் அலியின் பொறுப்பு ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினரை கவனிப்பதாக இருந்தது. ஹஜ்ரத் முஹம்மத் பின் மஸ்லமா மதீனா வாசிகளின் பொதுவான விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருந்தார். ஹஜ்ரத் அப்துல்லா பின் உம்மே மக்தூம் தொழுகைகளுக்கு இமாமத் செய்யும் பொறுப்பில் இருந்தார். ஹஜ்ரத் சுபா பின் உர்ஃபதா முதலில் மதீனாவின் பொது பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார். பின்னர் அவருக்கு பதிலாக ஹசரத் முஹம்மது பின் மஸ்லமா நியமிக்கப்பட்டார். இது ஒரு நீண்ட பயணமாக இருந்ததால் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது குடும்பத்தினரை கவனித்துக் கொள்ளவும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யவும் ஹசரத் அலியை மதீனாவிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தினார்கள். பள்ளி தூற்றுவதையே வேலையாக கொண்ட நயவஞ்சகர்கள் ஹசரத் அலி மதீனாவில் விடப்பட்டது குறித்து அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுமையாக இருந்ததனால் அன்னார் அவரை தம்முடன் அழைத்துச் செல்லவில்லை என்று பேசத் தொடங்கினர். இந்த பள்ளி சொற்களை கேட்டோ அல்லது சுற்றியுள்ள நயவஞ்சர்களை பார்த்து அஞ்சியவாறு ஹசரத் அலி அவர்கள் ஆயுதம் ஏந்தி ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜரானார்கள். அப்போது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜுர்ஃப் என்ற இடத்தில் தங்கினார்கள். ஹசரத் அலி தமது கவலையையும் அச்சத்தையும் கூறி, என்னை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மத்தியில் விட்டுவிட்டு வந்துவிட்டீர்கள், நான் வலிமையானவன் தகுதியுடையவன் என்று விண்ணப்பித்தார்கள். அப்போது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அலியின் மனதை தேற்றும் வகையில் ஒரு வாக்கியத்தை கூறினார்கள். அது ஹசரத் அலியின் மகத்துவத்திற்கும் பெருமைக்கும் மேலும் சிறப்பு சேர்த்தது. ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியிடம் கூறினார்கள், அலா தர்தா அன் தகூன மின்னி பி மன்ஸிலத்தி ஹாரூன மிம் மூசா இல்லா அன்னஹு லைஸ நபியின் பாதி. அதாவது, அலியே, எனக்கு பிறகு நபி இல்லை, ஆனால் மூசாவுக்கு பிறகு ஹாரூன் இருந்தது போல் நீர் எனக்கு இருப்பதை நீர் விரும்பவில்லையா? அதாவது, ஹசரத் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தூர் மலைக்கு சென்றபோது அவர்களுக்கு பின்னால் ஹசரத் ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்கள் ஹசரத் மூசாவின் பிரதிநிதியாக இருந்தார்கள், ஆனால் அவர் நபியாகவும் இருந்தார். நீரும் என்னுடைய பிரதிநிதியாக இருப்பீர், ஆனால் நபியாக இருக்க மாட்டீர் என்றார்கள். தபூக்கிற்கான முஸ்லிம்களின் எண்ணிக்கை பற்றி எழுதப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கான ஆயத்தங்களுக்காக அனைத்து வகையான வெளிப்படையான ஏற்பாடுகளையும் செய்த பிறகு துஆவில் ஈடுபட்டார்கள். ஆயத்தமாதலின் தொடக்கத்திலிருந்து தபூக் நோக்கி புறப்படும் வரை இந்த துஆவை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹும்ம இன் தஹ்லிக ஹாஸிஹில் இஸாபது ஃபலன் துஅபத ஃபில் அர்த். அதாவது, இறைவா, இந்த சிறிய கூட்டம் அழிந்துவிட்டால் இந்த பூமியில் உன்னை வணங்க யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரு ஒற்றுமை என்னவென்றால், ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் போரான பத்ர் போரின் போதும் இந்த துவா குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அன்னாரின் இந்த கடைசி போரின் போதும் இந்த துவா குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும், கடும் கோடையில் நீண்ட பயணம் மற்றும் பல பிரச்சனைகள், நயவஞ்சகர்களின் பிரச்சாரம் இருந்த போதிலும் 30,000 பேர் கொண்ட ஒரு பெரிய படை தயாரானது. அதில் 10,000 குதிரை வீரர்கள் இருந்தனர். இது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் எந்த ஒரு போருக்காகவும் திரண்ட மிக பெரிய படையாக இருந்தது. படையின் எண்ணிக்கை வெவ்வேறு அறிவிப்புகளில் வெவ்வேறாக கூறப்பட்டுள்ளது. ஒரு அறிவிப்பின்படி 40,000 என்ற கூற்றும் காணப்படுகிறது. மற்றொரு அறிவிப்பில் படையின் எண்ணிக்கை 70,000 என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 10,000 குதிரைகள் அல்லது சிலரின் கருத்துப்படி 12,000 குதிரைகள் இருந்தன. ஆனால் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் 30,000 என்பதிலேயே உடன்படுகின்றனர். அவர்கள் 30,000 என்ற அறிவிப்பையே சரியானது என்று கூறியுள்ளனர். இது ஒரு அனுமானம்தான். ஏனெனில் அந்த நேரத்தில் முஜாஹிதீன்களை கணக்கிட எந்த பதிவேடோ பதிவோ இருக்கவில்லை. பிற்காலத்தில் ஹிலாஃபத்தி ராஷிதாவின் காலகட்டத்தில் இந்த முறை நடைமுறைக்கு வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகள் மற்றும் அரபு கோத்திரங்களின் ஒவ்வொரு கிளைக்கும் லிவா, அதாவது சிறிய கொடி, அல்லது ராயா, பெரிய கொடியை உருவாக்கி கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போரின் மிகப்பெரிய கொடியை ஹசரத் அபு பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கினார்கள். இது தவிர ஹசரத் ஜுபைர், ஹசரத் உசைத் பின் ஹுசைர், ஹசரத் அபு துஜானா அல்லது சில அறிவிப்புகளின்படி ஹசரத் ஹுபாப் பின் முன்சிர் ஆகியோருக்கும் கொடிகள் வழங்கப்பட்டன. அப்பொழுது பயணத்திற்காக குழுக்களாக கிளம்பும் பொழுது வழிபாதைகளை நன்கு அறிந்த ஒரு வழிகாட்டியை உடன் வைப்பது வழக்கமாக இருந்தது. அது தொடர்பாக வந்துள்ளது என்னவென்றால், தபூக் போரின் சந்தர்ப்பத்தில் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியாக அல்கமா பின் பைகு அக்சாய் மற்றும் அவருடைய தந்தையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் வழிபாதைகளை நன்கு அறிந்தவர்களாக இருந்தார்கள். விரைவாக சரியான பாதையில் அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது தொடர்பாக வந்துள்ளது என்னவென்றால், தபூக் போரின் சந்தர்ப்பத்தில் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியாக அல்கமா மற்றும் அவருடைய தந்தையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் வழிபாதைகளை நன்கு அறிந்தவர்களாக இருந்தார்கள். விரைவாக சரியான பாதையில் அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹசரத் கஅப் பின் மாலிக் அறிவிக்கின்றார்கள், ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்காக வியாழக்கிழமை அன்று கிளம்பினார்கள். மேலும் அன்னார் வியாழக்கிழமை பயணம் மேற்கொள்வதை விரும்பி வந்தார்கள். பொதுவான நடைமுறைக்கு ஏற்ப மதினாவிலிருந்து சிறிது தூரத்தில் சன்னியத்துல் விதா என்ற இடத்தில் மக்கள் ஒன்று கூட தொடங்கினார்கள். பிறகு அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையடைந்த பிறகு ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிலிருந்து தபூக்கை நோக்கி கிளம்பினார்கள். நயவஞ்சகர்களின் தலைவன் அப்துல்லா பின் உபய் பின் சலூல் தனது கடைசி நயவஞ்சக தந்திரமாக ஒரு படையுடன் சனியத்துல் விதாவின் கீழ்ப்பகுதிக்கு வந்து அங்கு முகாமிட்டிருந்தான். அவனும் முஸ்லிம்களுடன் தபூக்கிற்கு தயாராக இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தியிருந்தான். ஆனால் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கு தயாராகுமாறு கட்டளையிட்டதும் அப்துல்லா பின் உபை, இந்த முஸ்லிம்கள் ரோமானியர்களுடன் போரிடுவதை ஒரு விளையாட்டாக கருதுகிறார்கள், இது ஒன்றும் விளையாட்டல்ல, ரோமானியர்கள் ஒரு பெரிய அரசு என்று கூறிக்கொண்டு தனது படையுடன் மதீனாவிற்கு திரும்பிவிட்டான். அவனது படை கணிசமான எண்ணிக்கையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இவ்வளவு கடுமையான வெப்பத்திலும் இந்த சூழ்நிலையிலும் இவ்வளவு தூரம் பயணம் செய்வது புத்திசாலித்தனமான செயல் அல்ல என்று அவன் கூறினான். நான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களை ரோமானியர்களின் கைகளில் கைதிகளாக பார்க்கிறேன் என்று கூறினான். இவ்வாறு கூறிவிட்டு அவன் திரும்பிச் சென்றான். இந்த நோக்கம் முஸ்லிம்களின் மனதை சிறிதாக்கி விடலாம் என்பதும், அவனது எண்ணப்படி சில முஸ்லிம்கள் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு விலகி விடுவார்கள் என்பதும் ஆகும். ஆனால் அவன் எப்போதும் போலவே தோல்வியுடனும் ஏமாற்றத்துடனும் திரும்பினான். அவன் உஹது போரிலும் இவ்வாறே செய்திருந்தான். அப்போதும் அவன் முஸ்லிம்களின் படையுடன் சிறிது தூரம் சென்று பின்னர் வழியில் தனது 300 தோழர்களுடன் திரும்பிச் சென்றான். அப்பொழுது முஸ்லிம்களின் மொத்த எண்ணிக்கை 1000 இருந்தது. பின்னர் 700 பேர் மீதம் இருந்தனர். இதுவோ ஒரு பெரிய படையாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் இந்த போரில் ஒரு அடிமை தனது எஜமானரின் அனுமதியின்றி கலந்து கொள்ள வந்தார் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விஷயம் அன்னாருக்கு தெரிய வந்ததும் அனுமதியின்றி கலந்து கொண்ட அடிமையை கண்டித்தார்கள். தப்சீரில் அன்னார் எழுதியுள்ளார்கள், சன்னியத்துல் விதாவில் அன்னார் முகாமிட்டிருந்த போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகாமிட்டிருந்த போது ஒரு ஆயுதம் ஏந்திய அடிமையை கண்டார்கள். அவர் தன்னுடைய எஜமானியின் அனுமதியின்றி வந்திருந்தார். அவரிடத்தில் கூறினார்கள், நீ உன்னுடைய எஜமானியிடம் திரும்பிச் சென்று விடு. அன்னார் அவரிடம் அனுமதி பெற்று வந்துள்ளாயா என்று வினவியதற்கு அவர் இல்லை என்று கூறினார். அப்போது அன்னார் கூறினார்கள், நீங்கள் திரும்பிச் சென்று விடுங்கள், எம்மோடு வந்து போரில் கலந்து கொள்ள வேண்டாம், நீங்கள் போரில் கொல்லப்பட்டால் நரகிற்கு செல்வீர்கள் என்றார்கள். அதாவது நம்பகத்தன்மையின் எதிர்பார்ப்பு எஜமானரிடம் அனுமதி பெறுவதாகும். எவ்வாறு இருப்பினும் இந்த போரின் மேலும் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலும் கூறுவேன். இம்முறை சில மர்ஹூம்களை பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். அவர்களின் ஜனாசாவை பின்னர் தொலைவைப்பேன். முதலாவது மைப்பிற்குரிய குலாம் முஹிதீன் சுலைமான் சாஹிப், இந்தோனேஷியா ஜமாத்தின் முரப்பி. இவர் கடந்த நாட்களில் தனது 67 வயதில் காலமானார். இந்நாள் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். இவருடைய தாத்தா ஹாஜி தாமினி சாஹிப் 1932 மௌலானா ரஹ்மத் அலி சாஹிப் அவர்களின் கைகளில் பையச் செய்திருந்தார். ஆரம்ப கல்விக்கு பிறகு மர்ஹூம் அவர்கள் மேல் படிப்பிற்காக ரபுவாவிற்கு சென்றார். அங்கே அவருக்கு ஜாமியாவில் சேர்க்கை கிடைத்தது. ஜூலை 1985 அங்கிருந்து ஷஹாதத்துல் அஜானிப்பில் தேர்ச்சி பெற்று இந்தோனேஷியாவிற்கு திரும்பினார். ஹசரத் 4வது ஹலிஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லா அவர்களின் காலத்தில் அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார். அன்னார் அவரை இந்தோனேஷியாவில் ஜகார்த்தா மற்றும் அதன் பல்வேறு நகரங்களில் நியமித்தார்கள். அவர் பிராந்திய முபல்லிகாக பணியாற்றினார். இதேபோல் தலைமையக கமிட்டிகளிலும் உறுப்பினராக இருந்தார். இவருடைய சேவை காலம் சுமார் 40 ஆண்டுகள் ஆகும். இவர் பின்விட்டு சென்றவர்களில் 2 மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர். இவருடைய மகன்களில் ஒருவரான முஸ்லிஹுத்தீன் எஹசான் சாஹிப் ஜமாத்தின் முரப்பி ஆவார். அவரும் அங்கேயே தொண்டாற்றி வருகிறார். அவரை சந்தித்த அனைவரும் மற்றும் உறவினர்கள் அனைவரும் அவர் ஒரு களப்பற்ற, எளிமையான மற்றும் மிகவும் அன்பு செலுத்தும் மனிதராக இருந்தார் என்று கூறியுள்ளனர். தனது வாழ்க்கையை எப்போதும் மார்க்கத்திற்காகவும், அஹமதியா ஜமாத்திற்காகவும், மற்றவர்களின் நன்மைக்காகவும் அர்ப்பணித்திருந்தார். அவரிடம் பணிவு, மென்மை மற்றும் கொள்கை பிடிப்பு ஆகியவை பிரதானமாக இருந்தன. அவரை சந்திக்கும் எவரும் அவருடைய களப்பற்ற தன்மை மற்றும் எளிமையான சுபாவத்தால் கவரப்படாமல் இருக்க மாட்டார்கள். அவர் எப்போதும் அறிவுடன் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். புதிய தலைமுறையை நல்ல குணங்கள் மற்றும் ஈமானின் அடிப்படையில் உருவாக்க வேண்டும் என்ற கவலை அவருக்கு எப்போதும் இருந்தது. தபலீக் பணியிலும் அவர் முழு மனதுடன் பங்கேற்றார். எப்பொழுதும் களப்பற்ற தன்மை, கண்ணியம் மற்றும் அன்புடன் தூது செய்தியை எட்ட வைத்தார். ஹிலாஃபத்துடன் அவருக்கு ஆழமான பிணைப்பு இருந்தது. அவருடைய விசுவாசம் ஒரு முன்மாதிரியாக இருந்தது. அவர் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்கும் மனிதராக இருந்தார். கடைசி நாட்களில் அவர் மிகுந்த பொறுமையையும் உறுதியையும் வெளிப்படுத்தினார். நோயிலும் எந்த நன்றியேடான சொற்களையும் நாவினால் கூறியதில்லை. எப்போதும் நன்றி உணர்வுகளை வெளிப்படுத்தினார். அல்லாஹ் மர்ஹூம் அவர்களுக்கு மன்னிப்பையும் கருணையையும் வழங்குவானாக. 2வது ஜனாசா மதிப்பிற்குரிய டாக்டர் முகமது ஷஃபீக் சஹகல் சாஹிப் அவர்களுடையது. இவர் முல்தான் மாவட்டத்தின் அமீராகவும், பின்னர் ரபுவாவில் தஹ்ரீக் ஜதீதின் நாயிப் வக்கீலு தஸ்னீஃபாகவும் இருந்தார். இவரும் கடந்த நாட்களில் காலமானார்கள். இந்நாளில்லாஹி ஓ இன்னா இலஹி ராஜிவோன். மர்ஹூம் அவர்கள் அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார். அவர் பின்விட்டு சென்றவர்களில் 3 மகன்கள் உள்ளனர். இவருடைய குடும்பத்தில் அஹமதியத், இவருடைய தந்தை மதிப்பிற்குரிய மியா முகமது உமர் சேகல் சாஹிப் மர்ஹூம் மூலம் வந்தது. அவர் 2வது ஹிலாஃபத் காலகட்டத்தில் அஹமதியத்தை ஏற்றிருந்தார். டாக்டர் சாஹிப் அவர்கள் PhD டாக்டர் ஆவார். மெட்ரிகுலேஷனுக்கு பிறகு வாழ்க்கையை அர்ப்பணித்து ஹஜ்ரத் முஸ்லிமோ ரதியல்லாஹ் அன்ஹு அவர்களிடம் தன்னை சமர்ப்பித்தார். அன்னார் மேலும் படியுங்கள் என்றார்கள். அப்போது ஃபஸ்லே உமர் ஆராய்ச்சி மையம் அமைக்கும் திட்டம் இருந்தது. எனவே கல்வி கற்க அறிவியலில் ஆர்வம் இருந்ததால் அவர் முதலில் வேதியியலில் MSc படித்தார். பின்னர் இங்கிலாந்திலிருந்து வேதியியலில் PhD செய்தார். அவருடைய ஆசிரியர்களில் ஒருவர் நோபல் பரிசு வென்றவர் என்பதும் அவருக்கு ஒரு பெருமையாகும். அவர் திரும்பி வந்தபோது உடனடியாக இன்ஸ்டிடியூட் அமையவில்லை. எனவே ஹஜ்ரத் முஸ்லிமோது அவர்கள் அவரை அங்கு நியமிக்கவில்லை. அவர் பணியின்றி இருந்ததால் அவருடைய தந்தை, ஜமாத்திற்கு தேவைப்படும் வரை என்னுடன் வியாபாரத்தில் சேர அனுமதி தாருங்கள் என்றார். எனவே அவர் தன் தந்தையுடன் வியாபாரத்தில் சேர்ந்தார். அதனுடன் பல்வேறு நிலைகளில் ஜமாத் சேவை செய்யும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது. சுமார் 14-15 ஆண்டுகள் முல்தான் மாவட்ட அமீராக தொண்டாற்றும் வாய்ப்பு பெற்றார். இதேபோல் ஃபுர்கான் ஃபோர்ஸிலும் சேர்ந்தார். 4வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்களின் காலத்தில் கல்கத்தாவில் இரு குடும்பங்களுக்கிடையிலான ஒரு விவகாரம் வந்தது. நீண்ட நாட்களான சண்டையாக இருந்தது. அவர்கள் இவருடைய உறவினர்களாகவும் இருந்தார்கள். இவர்களை அங்கு விசாரணைக்காக அனுப்பினார்கள். இவர்கள் மிகவும் சுமூகமாக அந்த விஷயத்தை தீர்த்து வைத்தார்கள். ஹஜ்ரத் கலிஃபத்துல் மசீஹ் ராபி ரஹிமுல்லா அவர்கள், நீங்கள் உறவையும் பொருட்படுத்த மாட்டீர்கள், மிகவும் நேர்மையாக தீர்ப்பளிப்பீர்கள் என்று எனக்கு தெரியும் என்று அவரிடம் கூறியிருந்தார்கள். அவ்வாறே நடந்தது. 1991 ஹஜ்ரத் கலிஃபத்துல் மசீஹ் ராபி ரஹிமுல்லா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் அவர் உகாண்டாவிற்கும் சென்றார். அங்கு ஒரு எண்ணெய் ஆலையை நிறுவ வேண்டியிருந்தது. தனது மேற்பார்வையில் அங்கு எண்ணெய் ஆலையை நிறுவினார். இதேபோல் ஆப்பிரிக்காவின் மேலும் 3 நாடுகளிலும் ஒரு ஐரோப்பிய நாட்டிலும் அவருக்கு சில பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டன. அவற்றை அவர் நிறைவேற்றினார். அவர் தனது சொந்த தொழிலை செய்த போதிலும், முல்தானில் அவருக்கு ஒரு பெரிய எண்ணெய் ஆலை இருந்த போதிலும், நான் ஒரு வாழ்வை அர்ப்பணித்தவன் என்ற உணர்வு அவரிடம் எப்போதும் மேலோங்கி இருந்தது. தனது வியாபார அலுவல்களையும் ஜமாத் பணிகளுக்காக தியாகம் செய்தார். 2003 அவர் எனக்கு, நான் இப்போது என் மீதமுள்ள வாழ்க்கையை வக்ஃப் செய்து சேவை செய்ய விரும்புகிறேன் என்று எழுதினார். எனவே நான் அவரை தஹ்ரீக் ஜதீதில் நாயிப் வக்கீலு தஸ்னீஃபாக நியமித்தேன். அவர் படித்தவர், மார்க் அறிவும் இருந்தது. எனவே இந்த பணி அவர் மிகவும் சிறப்பாக செய்தார். அவருடைய மகன் மெஹ்மூத் சேகல் சாஹிப் கூறுகிறார், அவர் ஒரு செயல்திறன் மிக்க, நோக்கமுள்ள மற்றும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் வாழ்க்கையை வாழும் வாய்ப்பு பெற்றார். திருக்குறானை ஓதுவதும் அதன் கருத்துக்களை சிந்திப்பதும் அவருடைய ஒரு சிறப்பு பண்பாக இருந்தது. அவருடைய இறப்பிற்கு துக்கம் தெரிந்தவர்களில் பெரும்பாலானோர் அவருடைய சுபாவத்தில் மென்மை இருந்தது. அவர் பாசம் கொண்டவர், கலப்பற்ற உணர்வால் நிறைந்தவர், அன்பு செலுத்தும் மனிதராக இருந்தார். வழிகாட்டுவதிலும் தர்பியத் செய்வதிலும் அவருடைய பணி மிகவும் அழகாக இருந்தது என்று கூறினர். அவர் எங்களுக்கும் எப்போதும் ஜமாத் அமைப்பிற்கு கீழ்ப்படியும்படி அறிவுறுத்துவார். உங்கள் கருத்தை உரிய இடத்தில் மட்டும் கூறுங்கள், எல்லா இடங்களிலும் பேசாதீர்கள். ஏதேனும் சீர்திருத்தம் தேவைப்படும் விஷயத்தை கண்டாலும் சரி, எப்போதும் நீங்கள் மக்களை பார்க்காதீர்கள், பொறுப்பாளர்களை பார்க்காதீர்கள். நீங்கள் கலீஃபத்துல் மசீஹிடம் பயஸ் செய்துள்ளீர்கள். நான் பேச வேண்டியதே கலீஃபத்துல் மசீஹிடம் பேச வேண்டும். அவர்களுடனான விசுவாசத்தின் உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறுவார். அல்லாஹ் அவருடன் மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக. மூன்றாவது மதிப்பிற்குரிய புஷ்ரா பர்வேஸ் மனாஸ் சாஹிபா, இவர் அமெரிக்காவின் பர்வேஸ் மனாஸ் சாஹிப் அவர்களின் மனைவி ஆவார். இவரும் கடந்த நாட்களில் காலமானார். இந்நாளில்லாஹி வைனா இலைஹி ராஜிவூன். சௌத்ரி ஃபசல் அஹமத் சாஹிப் கரீம் நகர் நுஸ்ராதாபாத் ஜமாத்தின் ஃபார்மின் மேனேஜராக இருந்தவரினுடைய மகள் ஆவார். திருமணத்திற்கு முன்பும் இவர் ஹைதராபாத், சிந்த் ஆகிய இடங்களில் லஜ்னாவில் பல சேவைகளை செய்தார். பின்னர் ராவல்பிண்டியில் இருந்தார். இங்கும் அவருக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. கணவருடன் அமெரிக்கா சென்றபோது அங்கும் தனது மஜ்லிஸில் நாயப் சதராக சேவை செய்யும் வாய்ப்பு பெற்றார். இவர் ஹைதராபாத் பிண்டியில் சதர் லஜ்னாவாக இருந்தார். தொழுகை மற்றும் நோன்பை பேணி வந்தார். தஹஜ்ஜு தொழுபவர், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர், ஹிலாஃபத்தின் மீது பேரன்பு கொண்டவர், விருந்தோம்பல் குணம் கொண்டவர், நட்புடன் பழகுபவர், மக்களுக்கு பயனளிப்பவர், ஏழைகளுக்கு உதவுபவர், மிகவும் நல்ல மற்றும் களப்பற்ற பெண்மணியாக இருந்தார். முறையாக சந்தா கொடுப்பவர், பொருள் தியாகத்தில் ஆர்வமுடன் பங்கேற்பவர். ஹிலாஃபத்துடன் அவருக்கு பெரிய தொடர்பு இருந்தது. எப்போதும் கடிதங்கள் எழுதுவார், எனக்கும் துவாவிற்காக எழுதுவார். மர்ஹூமா அவர்கள் மூசியாக இருந்தார். அவருக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனால் மற்றவர்களின் குழந்தைகள் மீது மிகுந்த பாசத்துடன் நடந்து கொள்வார். அல்லாஹ் அவருடன் மன்னித்தலோடும் கருணையோடும் நடந்து கொள்வானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر